எனவே குணம் என்றாலும் ஆற்றல் என்றாலும் சக்தி என்றாலும் ஒன்றுதான், எல்லாமே ஒன்றுதான். பொருள் அதனுடைய குணம், பொருள் அதனுடைய ஆற்றல், அல்லது பொருள் அதனுடைய சக்தி, எல்லாமே ஒன்றுதான். குணத்தை விட்டு பொருள் தனியே இல்லை, அதே போல பொருளை விட்டு குணம் தனியாக நில்லாது, ரெண்டும் சேர்ந்துதான் இருக்கும். குணம் அழிந்தால் பொருளும் அழியும், குணம் அழிந்தால் பொருள் அழியும், பொருள் அழிந்தால் குணம் அழியும், இரண்டும் விட்டு நீங்காதவை. எனவே இறைவனுடைய குணம், இறைவனுடைய ஆற்றல், அவனுடைய பேரறிவு, உயிர்களுடைய குணம் அல்லது உயிர்களுடைய ஆற்றல் என்பது உயிர்களுடைய அறிவு, அது சிற்றறிவு. இந்த அறிவு மூன்று வகையிலே செயல்படுகிறது. இறைவனுடைய அறிவு ஞானம், இறைவனுடைய அறிவு ஞான சக்தி எனப்படும். ஞான சக்தி என்பதை தமிழிலே சொன்னால் அறிவாற்றல், இதை சிற்சக்தி என்றும் சொல்லுவார்கள். அதை பிரித்தால் எப்படி பிரிக்க வேண்டும்? சிற்சக்தி என்பதை சித் சக்தி, சித் என்றால் என்ன? அறிவு ஞானம் எல்லாம் ஒண்ணுதான். அறிவாற்றல், ஞான சக்தி, சிற்சக்தி, இது இறைவனுக்கும் உண்டு உயிர்களுக்கும் உண்டு, நினைவிலே கொள்ள வேண்டும். இறைவனுக்கும் ஞான சக்தி இருக்கிறது, உயிர்களுக்கும் ஞான சக்தி இருக்கிறது. எனவே இறைவனுக்கு சொல்லுகிற போது இறைவனுடைய சிற்சக்தி, உயிர்களை சொல்லுகிற போது உயிர்களுடைய சிற்சக்தி என்று சேர்த்து சொல்ல வேண்டும். ஆக இரண்டுக்கும் உண்டு, சிற்சக்தி அல்லது ஞான சக்தி. இந்த ஞான சக்தி செயல்படுகிற போது அதற்கு கிரியாசக்தி என்ற பெயர். ஞான சக்தியே செயல்படுகிற நிலையிலே கிரியாசக்தி என்ற பெயரை பெறுகிறது. எனவே ஞான சக்தியும் கிரியாசக்தியும் வேறல்ல, வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். அறிகின்ற போது என்ன பெயரு? ஞான சக்தி. அறிகின்ற போது அதற்கு ஞான சக்தி என்ற பெயர், செயல்படுகிற போது கிரியாசக்தி என்ற பெயர். எனவே இறைவனுடைய ஆற்றல் அறிகின்ற நிலையில் ஞான சக்தி என்றும், செயல்படுகிற நிலையிலே கிரியாசக்தி என்றும் வேறு வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. அதேபோல ஆன்மாவினுடைய ஆற்றல் அறிகிற போது ஞான சக்தி, செயல்படுகிற போது கிரியாசக்தி, ஆன்மாவினுடைய கிரியாசக்தி. கிரியாசக்தி தமிழிலே சொன்னால் செயலாற்றல், கிரியை என்றால் செயல், கிரியை என்றால் செயல். பிறகு மூன்றாவதாக, இந்த ஞான சக்தி ஒன்றை விரும்புகிற போது அதற்கு இச்சாசக்தி என்ற பெயர். இச்சாசக்தி, இச்சை, இச்சை என்றால் விருப்பம், இச்சாசக்தினா விரும்புகிற ஆற்றல். தமிழிலே சொன்னால், தமிழிலே விளைவாற்றல் என்கிறார்கள், விளைவு ஆற்றல், விளைவு, விளைவுனா விருப்பம். இப்படி ஞானம், கிரியை, இச்சை, இந்த மூன்றும் வேறு வேறு அல்ல என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். இறைவனுடைய ஒரே ஆற்றல் இந்த மூன்று வகையிலே செயல்படும் போது வெவ்வேறு பெயரை பெறுகிறது. இறைவனுடைய ஆற்றல் அறிகிற போது ஞான சக்தி, அறிந்த போது என்ன உண்டாகும்? விருப்பம். ஒரு பொருளை அறிகிற போது அதன் மீது விருப்பம், எனவே விரும்புகிற போது இச்சாசக்தி, விரும்பிய பிறகு செயல்படுகிற போது கிரியாசக்தி. எனவே ஒன்றினுடைய மூன்று நிலைகள் தான் இந்த மூன்று. இது இறைவனுக்கும் பொருந்தும், ஆன்மாவுக்கும் பொருந்தும். இறைவனுக்கு மட்டுமல்ல, ஆன்மாவுக்கும் இந்த மூன்று சக்திகள் சொல்லப்படுகின்றன. பிறகு இந்த இறைவனுடைய ஞான சக்திக்கும் உயிர்களுடைய ஆன்மாக்களுடைய ஞான சக்திக்கும் என்ன வேறுபாடு? நான் ஏற்கனவே பார்த்ததுதான். என்ன வேறுபாடு? உயிர்களுக்கும் ஞான சக்தி இருக்கிறது, இறைவனுக்கும் ஞான சக்தி இருக்கிறது, என்ன வேறுபாடு? இறைவனுடைய ஞான சக்தி தானே அறிவது, ஆன்மாக்களுடைய ஞான சக்தி தானே அறிய மாட்டாது. எனவே இறைவனுடைய ஞான சக்தி அறிவித்தால்தான் உயிர்களுடைய ஞான சக்தி அறியும். இறைவனுடைய ஞான சக்தி அறிவித்தால்தான் உயிர்களுடைய ஞான சக்தி அறியும். அடுத்ததை அப்படித்தான் கொள்ள வேண்டும். உயிர்களுடைய இறைவனுடைய கிரியாசக்தி செலுத்தினால்தான் உயிர்களுடைய கிரியாசக்தி செயல்படும். இறைவனுடைய கிரியாசக்தி செலுத்தினால்தான் உயிர்களுடைய கிரியாசக்தி செயல்படும். அதே போல மூன்றாவதையும் எழுதி கொள்ளுங்கள், நீங்களே எழுதுங்க பார்க்கலாம். மூன்றாவது எப்படி எழுத வேண்டும்? இறைவனுடைய இச்சாசக்தி இயக்கினால்தான் ஏதாச்சும் சொல்ல வேண்டிய இறைவனுடைய இச்சாசக்தி இயக்கினால்தான் உயிர்களுடைய இச்சாசக்தி செயல்படும். சுருக்கமாக சொன்னால் இப்படி மூன்றாக விரித்து சொல்லாமல் சுருக்கமாக சொன்னால், ஆமா, இறைவன் செலுத்தினாலன்றி உயிர்களுக்கு அறிவோ செயலோ இல்லை. உயிர்களுடைய அறிவும் செயலும் இறைவனுடைய அறிவையும் செயலையும் பொறுத்தவை. அதனால்தான் இறைவனுடைய ஞான சக்தி சுதந்திரம் உடையது, இறைவனுடைய கிரியாசக்தி சுதந்திரம் உடையது. உயிர்களுடைய ஞான சக்தியும் உயிர்களுடைய கிரியாசக்தியும் சுதந்திரம் உடையவையல்ல, இறைவனை சார்ந்துதான் இருக்க வேண்டும். இது ஆன்மாக்களுடைய சிறப்பியல்பு. நேற்று சொன்னேன், ரெண்டு இயல்பு சொன்னேன் அல்லவா, பொது இயல்பு சிறப்பியல்பு. பொது இயல்பு என்றால் என்ன? சாமானியம். விசேடம் என்றால் சிறப்பியல்பு என்று நேற்று சொன்னேன். சாமானியம் விசேடம் பொது இயல்பு. பொது இயல்பு என்றால் நினைவிருக்கிறதா? ஓர் இனத்திலே உள்ள பல பொருள்களுக்கு இடையிலே காணப்படுகிற பொதுத்தன்மை, அது பொது இயல்பு. ஓர் இனத்தைச் சேர்ந்த பல பொருள்கள் அவற்றிலே அமைந்திருக்கிற பொதுத்தன்மை பொது இயல்பு. எடுத்துக்காட்டாக இந்த ஆன்மாக்கள் ஓர் இனம். அவற்றுக்கு இடையிலே உள்ள பொது இயல்பு என்ன? அறியும் தன்மை. அறியும் தன்மை பொது இயல்பு. சிறப்பு இயல்பு என்றால் என்ன? விசேடம். அது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் உரிய தனித்தன்மை. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் உரிய தனித்தன்மை. ஒரு ஆன்மாவினுடைய தன்மை இன்னொரு ஆன்மாவுக்கு கிடையாது. இப்ப நம்முடைய இந்த விரல் ரேகையே ஒன்றை போல இன்னொருவருக்கு இல்லையே, அதே போலத்தான் ஒரு ஆன்மாவினுடைய தன்மை இன்னொரு ஆன்மாவுக்கு கிடையாது. ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்தன்மை உடையவை. அது சிறப்பியல்பு விசேடம். இந்த சிறப்பியல்பு என்றைக்கும் நீங்காது, என்றைக்கும் நீங்காது. அறிவிக்க அறிதல், ஒன்றொன்றாக அறிதல், அழுந்தி அறிதல், இவையெல்லாம் சிறப்பியல்புகள். இவை எக்காலத்திலும் ஆன்மாவை விட்டு நீங்க மாட்டா. முத்தி அடைந்தாலும் கூட, இறைவனை சேர்ந்தாலும் கூட அங்கேயும் இந்த தன்மை நீங்காது. முத்தி நிலையிலும் ஆன்மா தானே அறியாது. அங்கேயும் முத்தி பெற்ற போது கூட இறைவன் அறிவிக்கத்தான் ஆன்மா அறிகின்றன. அதனாலே சைவ சித்தாந்தத்தில் முடிவு என்ன? ஆன்மா முத்தி அடைந்த நிலையிலும் முத்தி நிலையிலும் ஆன்மா சிவமாக முடியாது. சிவத்துக்கு சமமாக முடியாது. சிவத்துக்கு சமமாக வேண்டும் என்றால் என்ன ஆக வேண்டும்? சிவத்தினுடைய தன்மையை பெற வேண்டும். அதாவது தானே அறிகின்ற தன்மையை பெற வேண்டும். அது வராது. ஆன்மாவினுடைய அந்த சிறப்பு இயல்பு மாறாது. அறிவிக்கத்தான் அறியும் அங்கேயும் இங்கேயும் எங்கேயும். எனவே இது ஆன்மாக்களுடைய சிறப்பு இயல்பு. எனவே இறைவன் அறிவிக்கத்தான் ஆன்மா அறிகின்றது. இறைவன் செலுத்தத்தான் உயிர்கள் செயல்படுகின்றன. எனவே ஆன்மாக்களுடைய ஞானசக்தியும் இச்சாசக்தியும் கிரியாசக்தியும், இறைவனுடைய ஞானசக்தியையும் இச்சாசக்தியையும் கிரியாசக்தியையும் சார்ந்தே விளங்குகின்றன என்பதை கருத்திலே கொள்ள வேண்டும். இதை நினைப்பூட்டுவதுதான் வழிபாடு என்பது. இறைவனுடைய இரண்டு திருவடிகள், இறைவனுடைய இரண்டு திருவடிகள் என்று சொல்லப்படுகின்றவை எவை? இறைவனுக்கு இரண்டு திருவடிகள். ஆக இறைவனுக்கு வடிவமேது? அவனுக்கு இரண்டு திருவடிகளாக சொல்லப்படுகின்றவை ஞானசக்தியும் கிரியாசக்தியும் தான். இறைவனுடைய ஞானசக்தியும் கிரியாசக்தியும் தான் இரண்டு திருவடிகளாக சொல்லப்படுகின்றன. அப்படியானால் ஞானசக்தி எந்த திருவடி, கிரியாசக்தி எந்த திருவடி? ரெண்டு திருவடி இருக்கிறது, எது இதற்கு பொருந்தும்? ஞானசக்தி என்ன திருவடி, எந்த பக்கத்தில் இருக்கிற திருவடி? இறைவனுடைய வலது பாதம் ஞானசக்தி, இடது பாதம் கிரியாசக்தி. அந்த நடராஜருடைய நடன கோலத்துல வலது பாதம் என்ன செய்கிறது? ஊன்றிய திருவடி வலது பாதம். எதன் மேலே ஊன்றி இருக்கிறது? முயலகன் என்பவன் யாரு? ஆணவம். ஆணவம் என்பது எது? அறியாமை. எனவே அறியாமையை, ஆணவத்தை அழுத்தி இருக்கிறது இறைவனுடைய ஞானசக்தி. ஆக ஆன்மாக்களுடைய ஆணவத்தை அடக்குவது எது என்றால் இறைவனுடைய ஞானம்தான். எனவே அது ஊன்றிய திருவடி. வலது பாதம் என்ன செய்கிறது? அது குஞ்சித பாதம், தூக்கிய திருவடி. அதனுடைய நோக்கம், அதை காட்டுகிற பொருள் என்ன? தூக்கிய திருவடி அருளல். எதை தூக்குகிறது? ஆன்மாக்களை. எதிலிருந்து? ஆமா, பிறவிக்கடலிலிருந்து. பிறவிக்கடலிலிருந்து ஆன்மாக்களை எடுக்கின்ற திருவடி அவனுடைய கிரியாசக்தி, செயல். அவனுடைய செயலாற்றல் அதுதான் ஆன்மாக்களை கரையேற்றுகிறது என்று. இப்படி இறைவனுடைய இரண்டு பாதங்களை அவனுடைய இரண்டு சக்திகளாக வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இங்கே மூன்று சக்தி அல்லவா சொன்னோம்? அப்ப நான் மூன்று காலால மூன்று பாதம் அல்லவா வைக்க வேண்டும்? ரெண்டு பாதம் தானே இருக்கிறது பெருமானுக்கு. மூன்றாவது பாதத்தை காணமே, இச்சாசக்தி. அதை ஏன் ஒரு பாதமாக சொல்லவில்லை என்றால், மூன்று சக்திகளும் செயல்படுகிற போது இச்சாசக்தி என்பது இறைவனுடைய கருணை. அது எல்லா உயிர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற கருணை உடையது. அது எல்லா உயிர்களிடத்திலும் ஒரே மாதிரி தான் செயல்படும். எல்லா உயிர்களிடத்திலும், அனைத்து உயிர்களிடத்திலும் இறைவனுடைய இச்சாசக்தி ஒரே வகையிலே தான் செயல்படும். அவனுடைய கருணையிலே ஏற்றத்தாழ்வே கிடையாது. வேண்டியவர் வேண்டாதவர் கிடையாது. நல்லவரோ தீயவரோ எல்லோரையும் உயிர்விக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய பெருங்கருணை. எனவே இறைவனுடைய இச்சாசக்தியிலே வேறுபாடோ மாற்றமோ இல்லை. ஆனால் அவனுடைய ஞான சக்தியிலேயும் கிரியாசக்தியிலேயும் ஏற்றத்தாழ்வு உண்டு. எப்படி என்றால், இறைவனுடைய ஞானசக்தி என்ன செய்யும்? அதனுடைய வேலை என்ன? ஞானசக்தி அறிவிப்பது இல்லையா? ஆன்மாக்களுக்கு அறிவிப்பது. அப்படி ஒவ்வொரு ஆன்மாவிடத்திலேயும் அறிவிக்கின்ற போது அந்தந்த உயிரினுடைய பக்குவத்துக்கு ஏற்பத்தான் அறிவிக்கும், ஒரே மாதிரியாக அறிவிப்பது இல்லை. அந்தந்த உயிர்களுடைய வினைக்கு ஏற்பத்தான் இறைவனுடைய ஞானசக்தி அந்த உயிர்களுடைய ஞானசக்தியை செலுத்தும் வெவ்வேறு வகையிலே. எனவே இறைவனுடைய ஞானசக்தி ஒரே மாதிரியாக செயல்படுவது இல்லை, உயிர்களுடைய நிலைக்கு தகுந்த வகையிலே வெவ்வேறு முறையிலே செயல்படும். அதே போலத்தான் இறைவனுடைய கிரியாசக்தியும் உயிர்களிடத்திலே வெவ்வேறு வகையிலே செயல்படுகிறது. ஆதலால் என்றைக்கும் ஒரே தன்மையாக இருக்கிற இச்சாசக்தியை விட்டுவிட்டு அதை சொல்ல தேவையில்லை, அதுதான் என்றைக்கு ஒரே மாதிரி இருக்கிறது. எனவே இச்சாசக்தியை விடுத்து மற்ற இரண்டு ஞானம் கிரியை என்ற இரண்டை மட்டுமே இரண்டு பாதங்களாக இரண்டு திருவடிகளாக உருவகப்படுத்தி சொல்லுகிறார்கள். எனவே அந்த இறைவனுடைய இரண்டு பாதங்களிலே நம்முடைய தலை பொருந்தும்படியாக வைத்து வணங்குதல் வழிபடுதல் என்பதனுடைய பொருள் என்ன என்றால், தலை என்பது எதற்கு அடையாளம்? நம்முடைய தலை, நம்முடைய தலை நிமிர்ந்து நிற்கிற தலை, ஆமா, செருக்குக்கு அடையாளம். யாருக்கும் தலை வணங்க மாட்டேன், செருக்குக்கு அடையாளம். அந்த செருக்கு தன்முனைப்பு போக வேண்டும், இறைவனிடத்திலே அடங்கி ஒழுக வேண்டும். உயிர்களுடைய ஞானசக்தி இறைவனுடைய ஞானசக்தியிலே அடங்கி நிற்க வேண்டும்.